ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं दैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवत सेवयां भगवतीं उत्तमश्लोकीं भक्तिं भवदीर्नैष्ठिकी श्रीमद्भागवतम् काण्डम् 4 அத்தியாயம் 24 சிவபெருமான் பாடிய துதிப்பாடல் பதம் 62 காண்டம் 4 அத்தியாயம் 24 பதம் 62 கிரியா கலாபை இதமேவ யோகினா ஸ்ரத்தான் விதா சாது யஜந்தி சித்தயே போதேந்திரியாந்தகரணோ பலஷிதம் ஏதேஷ தந்திரேஷ தயேவ கோவிதா க்ரியா கலாபைரிதமேக யோகினா ஸ்ரத்தான் விதா சாது யஜந்தி சித்தயே போதேந்திரியாந்த கரணோ பலஷிதம் ஏதேஷ தந்திரேஷ தயேவ கோவிதா கிரியா செயல்கள் கலாபை செயல்முறையினால் இதம் இந்த ஏவ உறுதியாக யோகின உன்னதமானவர்கள் ஸ்ரத்தா அன்மீதா நம்பிக்கையுடனும் பற்றுறுதியுடனும் சாது சரியா என்ன இங்கிலீஷ் என்ன ஒடுக்கு சாதுக்கு சரியாக தெஜந்தி பிரார்த்தனை சித்தையே நிறைவிற்காக பூத பௌதிய சக்தி இந்திரிய புலன்கள் அந்த கர்ணதந்திரே வேதங்களின் துணை முடிவுகள் ச மேலும் தே மேலாண்மைக்குரியவரே ஏவ உறுதியாக கோவிதா தேர்ச்சி பெற்றவர்கள் ஒளிபரப்பு மலையிலேவர் சில பிரபா பிரபாகஜாய் எனது அன்பிற்குரிய இறைவனே உமது உலகளாவிய தோற்றமானது புலன் மனம் புத்தி ஆணவம் இது பௌதிகமானது மற்றும் உமது பகுதி உருவான பரமாத்மா எல்லாவற்றையும் இயக்குபவர் என்ற 5 மூலப்பொருட்களினால் ஆனது பக்தரல்லாத யோகிகள் கர்மயோகி மற்றும் ஞானயோகி போன்றோர் தத்தமக்குரிய இடத்திற்கேற்ற செலியினால் உம்மை வணங்குகின்றனர் வேதங்கள் மற்றும் அவற்றின் துணை முடிவுகளான சாஸ்திரங்கள் போன்றவை நீரே வணங்கத்தக்கவர் என்று கூறுகின்றன இதுவே எல்லா வேதங்களின் முடிவான கூற்றாகும் இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் சிவபெருமான் பக்தர்கள் எப்போதும் விரும்பும் பகவானின் உடவத்தை தான் காண வேண்டும் என்று விரும்பினார் ஆனாலும் பௌதிக உலகில் பகவான் பிரம்மதேவன் உள்ளிட்ட பல்வேறு தேவர்களின் வடிவங்களில் தோன்றுகிறார் அவையெல்லாம் உலகாயத மனிதர்களால் வணங்கப்படுகின்றன ஸ்ரீமத் பாகவதம் 2 காண்டம் 3 அத்தியாயத்தில் பௌதிக நண்பர்களை விரும்புவோர் பல்வேறு தேவர்களை வணங்குவதற்கு பரிந்துரைக்கப்படுகின்றனர் முடிவாக பாகவதம் பரிந்துரைக்கின்றது அகாமோ சர்வகாமோ வா மோஷகாமோ உதாரதி தீவிரேன பக்தி யோகேன அஜேத புருஷம் பரம். பக்தர்கள் மோட்சகாம என்றறியப்படும் ஞானிகள் மற்றும் சர்வகாம என்றறியப்படும் கர்மிகள் எல்லோருமே முழுமத கடவுளான விஷ்ணுவை வணங்கவே விரும்புகின்றனர். இங்கு குறிப்பிட்டுள்ளபடி வேள்விகளை யஜ்யம் செய்பவன் கிரியா கவானப தேவர்கள் முழுமலக் கடவுள்களின் முகவர்கள் என்பதை எப்போதும் நினைவு கொள்ள வேண்டும். உண்மையில் யஜ்யேஸ்வராக வணங்கத்தக்கவர் விஷ்ணுவே ஆவார். வேத வேள்விகளிலும் தந்திர வேள்விகளிலும் தேவர்கள் வணங்கப்பட்டாலும் வேள்வியின் இறுதி நோக்கமாக இருப்பவர் பகவான் விஷ்ணுவே ஆவார். ஆகையினால் பௌத்தர் கூறுகிறது, ஏபி அந்நிய தேவதா பக்தா யஜந்தே சிரத்தையான் விதா தேபிமாம் தேவ கௌந்தேயா யஜந்தி அபிதி பூர்வகம். மனிதான எல்லா வேள்விகளையும் தேவர்களுக்காக செய்தாலும் குந்தியின் மகனே உண்மையில் அவை எனக்காகவே ஆகும். இவ்வுண்மை தெரியாமலேயே அவை செய்யப்படுகின்றன. இவ்வாறு தேவர்களை வழிபடுவோர் பரமர்ஷ பகவானை வழிபடுகின்றனர். ஆனால் அவர் வழிபாடு ஒழுங்குமுறை விதிகளுக்கு மாறாக செய்யப்படுகின்றன. ஒழுங்குமுறை விதிகளின் நோக்கம் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே ஆகும். விஷ்ணு புராணம் இதே கருத்தினை உறுதி செய்கின்றது. வர்ணாசிரமராவதா புருஷேன பரபுமான் விஷ்ணுர் ஆராதியதே பந்தா நானிய தத் தோஷ காரணம். வேதங்களிலும் தந்திரங்களிலும் தேர்ந்த அறிவுடைய கர்மியோ ஞானியோ அல்லது யோகியோ யாராக இருந்தாலும் எல்லோரும் பகவான் விஷ்ணுவை வணங்குகின்றனர் என்று இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோவிதா என்னும் வார்த்தை மிக முக்கியமானது. அது பகவானின் பக்தர்களை குறிப்பிடுகிறது. முழுமுதற் கடவுளான விஷ்ணு எங்கும் நிறைந்திருப்பார் என்பதை பக்தர்கள் நன்கு அறிந்திருக்கின்றனர். பௌதிக உலகினால் அவர் பஞ்சபூதங்கள் மற்றும் மனபுத்தி ஆணவம் போன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அவர் மற்றொரு சக்தினால் உயிர்கள் எல்லாத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். பௌதிகம் மற்றும் ஆன்மீக உலகத்தில் எல்லா தோற்ற வழிபாடுகளும் பகவானின் பல்வேறு சக்திகளின் பிரதிநிதிகளாகும். இதனை வேத மந்திரத்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். சர்வம் கலவு இதம் பிரம்ம, இதனை அறிந்தவன் தனது சக்திகள் எல்லாவற்றையும் பகவான் விஷ்ணு திருப்பதிலேயே ஒருமுகப்படுத்துகிறான். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண சாமி போலே சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ணா ஜெய்தன்யா பிரபுநித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. மொழிபெயர்த்து சொல்லுங்கள். எனது அன்பிற்குரிய இறைவனே, உமது உலகளாவிய தோற்றமானது புலன் மனம் புத்தி ஆணவம் மற்றும் உமது பகுதி உருவான பரமாத்மா எல்லாவற்றையும் இயக்குபவர் என்ற ஐந்து மூலப்பொருட்களினால் ஆனது. பக்தரல்லாத யோகிகள் கர்மயோகி மற்றும் ஞானயோகி போன்றோர் தத்தமக்குரிய இடத்திற்கேற்ப செயல்களினால் உம்மை வணங்குகின்றனர். வேதங்கள் மற்றும் அவற்றின் துணை முடிவுகளான சாஸ்திரங்கள் போன்றவை நீரே வணங்கத்தக்கவர் என்று கூறுகின்றன. இதுவே எல்லா வேதங்களையும் முடிவான குற்றம். இந்த ஸ்லோகத்தில் வந்து சிவபெருமான் வந்து பகவான் விஷ்ணுல கிருஷ்ணர் தான் வணங்கத்தக்கவர்னு எல்லா சாஸ்திரங்களும் முடிவுன்னு சொல்லி பௌத்தியில சொல்லும் போதும் வேதேச சர்வே ரகமேவ வேத்தியோன்னு சொல்றார். சர்வ வேதங்கள் நாடியும் வேதேச சர்வர் அகமேப வேத்தியோ, வேத்தியோனா என்னது தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன, வேதங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னது பகவான் கிருஷ்ணர். அகம் ஏவ அகம்னா நான் ஏவ என்ன மட்டும் அன்னாடி வேதங்கள் எல்லாத்தோட முடிவும் பகவான் வணங்குறாரு. பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு வணங்குற இது வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாம சிவபெருமான் வந்து இந்த ஸ்லோகத்தில் திரும்ப உறுதிப்படுத்துறாரு. அதுலேயும் சிவபெருமான் வந்து கொஞ்சம் விரிவா சொல்றாரு, இந்த மாதிரி பகவான் வழிபடக்கூடியவங்க டிஃபரண்ட் வகை உண்டு. மனம் புலன்கள் மனம் புத்தி ஆணவம். இது வந்து பௌதியமானது. மற்ற பரமாத்மா இந்த ஐந்து மூலப்பொருட்களும் ஆனது. இதை வணங்குறவங்க யாருன்னா அவங்க பகவான் ரூபத்தை வணங்கல. மனம் புத்தி புலன்கள் அது மாதிரி ஆணவம் ஃபால்சிகோ மனம் புத்தி அகங்காரம். அதுபோல பரமாத்மா ரூபம் இதை வணங்குறவங்கள வந்து பக்தர் இல்லை. அவங்க வணங்குறவங்க எதுனா பக்தர்களாத யோகிகள் கர்மகி மற்றும் ஞானகி போன்றோர். பகவான் வந்து இந்த ரூபத்தில் வழங்குறாங்க அவங்கவுங்களுக்கு பொருத்தமானது. வேதங்களும் சாஸ்திரங்களும் பகவான் தான் எல்லாம் முடிவுன்னு சொல்லியிருக்குன்னு சொல்றாரு. பிரபுபாதா விலைக்கு சொல்றாரு. நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் வந்து ஆரம்பத்தில் நிறைய பல தெய்வங்களை வழிபட்டு வர்ற வந்த நமக்கு பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானு சொல்றது ரொம்ப கஷ்டம். அது சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க சிவன் தான் இதை சொல்றாரு. காரணம் வந்து சிவன் வந்து பகவானோட உண்மை ரூபம் புரிஞ்சாடி. கிருஷ்ணர் பகவத்கீதையில் இன்னொரு சோகம் ஆதிர்த்தி தேவானம். எல்லா தெய்வங்களுக்கும் ஆதி தெய்வமா நான் இருக்கேன்னு சொல்ற. ஆதினா நான் தான் மூல காரணம். அதே மாதிரி ஆதிசங்கரர் அவர் வந்து சிவபெருமானோட அவதாரம். அத்வைதவாதத்தை ரொம்ப பரப்பின அந்த சிவனோட ரூபமான ஆதிசங்கரர் வந்து அவரும் கீதா மகாத்மியத்தில் சொல்லும்போது ஏகோ சாஸ்திரம் தேவிக புத்திரம் கீதம் ஏகோ தேவம் தேவிக புத்திரையா ஒரே சாஸ்திரம் தேவிக புத்திரனோட கீதா ஒரே தேவன் வந்து சொல்லுங்க ஏக சாஸ்திர தேவ ஏகை ஏகோ சாஸ்திரம் தேவிக புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவிக புத்திர ஏவ ஏகோ மந்திரம் தஸ்ய நாமானி யானி கர்மாப்யோகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. பொருள் என்னன்னா ஏகோ சாஸ்திரம் ஒரே சாஸ்திரம் வந்து தேவிக புத்திரோட கீதம் ஏகோ தேவோ ஒரே தேவன் வந்து தேவிக புத்திர தான் மட்டும்தான். ஏகோ மந்திர தஸ்ய நாமானி யானி ஒரே மந்திரம் வந்து உன்னோட பேர் தான் அவரோட பேர் தான். கர்மாபியேகம் தஸ்ய வியவஸ்தி ஒரே கர்மம் செய்ய வேண்டியது என்னன்னா அந்த பகவானுக்கு சேவை செய்யறது. இது கீதா மாத்மியத்தில் ஆதிசங்கரர் சொல்றாரு ஏழாவது ஸ்லோகம். அதாவது மெயினா வந்து ஆதிசங்கரர் வந்து சிவனோட அவதாரம். சிவ வழிபாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவர். அவர் வந்து மிக தெளிவா இந்த மாதத்தில் இருக்காரு. ஏகோ நாம வந்து தஸ்ய நாமானி அவரோட பேர்னு சொல்றதுக்கு தான் அவர் கடைசியா பாடப்பட பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு பாடினாரு. கோவிந்த நாம சொல்லு கோவிந்த நாம சொல்லு அந்நாடி தான் கடைசி காலம் வர தூக்கிட்டு போயில கூட எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றோம். அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஏன்னா கோவிந்த நாமம் தான் கூட வரும் வேற எதுவும் கூட வராது. அந்நாடி கோவிந்தன் தான் பேர சொல்லு கடைசி காலத்துல வேற எதுவும் பிரயோஜனம் தராது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இதுலே சிவபெருமானோட வழிபாடல் தான் இந்த பாடல். அதில் தெளிவாக சொல்றாரு மற்றவங்க என்னென்னமோ வழிபடலாம் கர்மகி ஞான செய்யலாம். ஆனால் பகவானை வழிபடுறது பக்தர் வந்து வழிபட மத வந்து பகவான் பக்தர் பார்க்குற ரூபத்தை வழிபடன்னு நினைக்க பார்க்க நினைக்கிறாரு. பின்னாடி மித்த யோகிகள் என்ன செய்யறாங்கன்னு சொல்றாரு. மற்றவங்க வந்து கர்மயோகி வந்து ஞானயோகி வந்து அவங்கெல்லாம் வேற வேற லெவலில் பகவானை வழிபட்டிருக்காங்க. பிரபுபாதா சொல்லும்போது ஒவ்வொரு யோகியும் பலவிதமான யோக பயிற்சிகளை பத்தி பகவத்கீதை சொல்லுது. கர்ம யோகம் ஞான யோகம் அஷ்டாங்க யோகம் பக்தி யோகம் இந்த நாலு முக்கியமானது. கர்ம யோகம்னா நம்ம உலக காரியங்களை செய்யறது பிரதிபலன் பலன் நோக்கு காரியங்களை செஞ்சு அது மூலமா பகவான்கிட்ட நெருங்குறது. உதாரணமா சாஸ்திரங்கள் வேத சாஸ்திரங்கள் வந்து நிறைய குறிப்பிடுது. உதாரணத்துக்கு அந்த இரண்டாவது காண்டத்தில் பாவதத்திலே சொல்ற பிரபுபாதர் சொல்றாரு, இரண்டாவது காண்டத்தில் மூணாவது அத்தியாயம் இருக்கு, மூணாவது அத்தியாயத்தில் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டிவோடிஸ்க்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவரை வழிபடணும்னு சொல்லியிருக்கும். உடனலனுக்கு சூரியனை வழிபடணும், கல்விக்கு சரஸ்வதியை வழிபடணும், அந்த மாதிரி செல்வத்துக்கு லட்சுமி, அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிபாடு சொல்லியிருக்கு. உண்மையிலேயே இதை பார்த்தவனே அப்ப பாரதமே சொல்லியிருக்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருத்தரை வழிபடணும்னு. ஆனா அதே பாவம் பிரபாகர் பண்ற இறுதியில் என்ன சொல்லுது, அக்காம சர்வகாம மோஷக்காம உதாரதி தீவிரேனா பக்தி யோகன அஜயதே புருஷம் பரம், அஜயதே புருஷம் பரம். அதே பாவம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் அக்காமன்னா ஆசையே இல்லாதவங்களோ, மோட்சக்காம ஞானிகள் மோட்சத்தில் அவங்களுக்கு மோட்சத்தில் இன்ட்ரெஸ்ட், முக்தி அடையணும்னு. அதே மாதிரி சர்வகாம, சர்வகாமன்னா எல்லாம் ஆசையா நிரம்பினவங்க, அவங்க வந்து கர்மயானிகள், கர்மயோகிகள். கர்மயோகிகள் பார்த்தா என்ன யாகம் பண்ண அது பண்ண இது பண்ண எதுக்குன்னா அந்த அந்த பலன் வேணும், இந்த பலன் வேணும், இந்த வசதி வேணும், அந்த வசதி வேணும். உங்க எல்லாருமே உறுதியான தீவிரம் என்னன்னா உறுதியா பக்தி யோகம் என பக்தியில விஜேத வழிபடணும். புருஷம் பரம், பரம்புருஷன பகவானன்னு சொல்றாரு. அதாவது வந்து ஒவ்வொரு தேவர்களையும் தேவதையும் ஒவ்வொன்றுக்கும் சொல்றாரு பாவதான். அந்த ரெண்டாம் காண்டம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், நிறைய வழிபாடு சொல்லியிருக்கும். கிட்டத்தட்ட நிறைய தேவர்கள் வந்து எதற்கு வழிபடணும்னு. ஆனா கடைசியில யானி ஆனாலும் சரி கர்மியானாலும் சரி ஆசை நிரம்பி இருந்த கர்மிக்கு கர்மகாண்டா இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லா இருந்தது, ஆசை இல்லாத யோகி ஆனாலும் சரி இல்ல மோட்சத்தில் ஆசை உள்ள ஞானி ஆனாலும் சரி எல்லாருக்கும் ஒரே வழிபாடு வந்து புருஷம் பரம், பரம்புருஷான பகவானை வந்து உறுதியா வழிபடணும். அப்ப இதுல வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா எதுக்காக அப்ப முன்னாடி மற்ற வழிபாடுகளை சொன்னாங்க, காரணம் வந்து மற்ற வழிபாடுகளில் வந்து குயிக்கா பலன் கிடைக்கும். பாரதியில் ஒரு ஸ்லோகம் சொல்ற சீக்கிரம் சீக்கிரம் ஒரு விரைவா வந்து பலம் கிடைக்கும்ன்ற நாடி சில பேர் வந்து அந்த தேவர்களை வழிபடுறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த பலன் வந்து நிரந்தரமானதோ உறுதியானதோ கிடையாது. அதுக்கானத்தினாடி அந்த வழிபாடு வந்து குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது வந்து நிரந்தரமான ஒரு பலனை தர்றது கிடையாது. எல்லா பலன்களும் தேவர்கள் தரக்கூடியதும் பகவான் சக்தி கீழே தான், அவங்க நாடி ஒரு லிமிட்டா தான் தர முடியும். ஏன்னா அவங்களுக்கு சாங்ஷன் எவ்வளவு பண்ணியிருக்கோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ரணிய கிஷிபு வந்து சாதாவரம் கேட்கிறப்ப பிரம்மா முடியாதுன்றாரு, ஏன்னா எனக்கே சாகு உண்டு, நான் எப்படி சாக வரம் தர முடியும். அப்புறம் தான் வரத்தை மாத்தி கேட்கிறான் ரணிய கிஷிபு, சரி இந்த மாதிரி 1000 கண்டிஷன் போட்டு இந்த மாதிரி எனக்கு வரம் வேணும், என்ன நீர்ல நெருப்புல ஆயுதத்தில் கொல்ல முடியாது, மனுஷனோ தேவர்களோ கொல்ல சாரி மிருகங்களோ தேவர்களோ கொல்ல முடியாது, அதே மாதிரி அரண்மனை உள்ளேயோ வெளியோ கொல்ல முடியாது, பூமியிலே ஆகாயத்தில் என்ன கொல்ல முடியாது, பகல்லையோ இரவுலையோ என்ன கொல்ல முடியாது, இப்படி கண்டிஷன் மேல கண்டிஷனா பயங்கர பிளான் போட்டு கேட்கறேன். வெறும் சாகாவரம் தர முடியாதுன்னு பிரம்மா சொன்ன நாடி வாங்கிக்கோ அப்படின்றாரு. ஆனாடி பிரம்மா கொடுக்கிற வரமும் கண்டிஷன் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் இருக்கும், இஷ்டப்படி தர முடியாது. ஏன்னா அவங்களுக்கே அந்த சாகும் பிரம்மாவுக்கு சொல்லிக்கா அந்த என்னது 1000 பகல் கொண்ட ஒரு அவருக்கும் ஒரு 100 வருஷம் உண்டு தேவர்கள் வருஷத்துல, அவருக்கும் ஆயுட்காலம் அவ்வளவுதான். அண்ணாடி அவரும் வந்து வரம் தர முடியாது. ஆனா பகவான் வந்து துருவ மகாராஜாவுக்கு கொடுக்கிறாரு நிரந்தரமான துருவலோகம். அதே மாதிரி பக்தியில வந்து ஒவ்வொன்றும் தரக்கூடியது வித்தியாசமான பகவான் தரக்கூடியது வரங்கள். அக்காரணத்தினாலதான் இதுல வந்து வேற வேற பேர் வேற வேற வழிபட்டாலும் நீங்க தான் இறுதியா வணங்கக்கூடியவர்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி பின்னாடி பாரதிய ஸ்லோகத்தை சொல்ற மத்த தெய்வத்தை வழிபட்டாலும் பகவான்கிட்ட தான் அது போய் சேருது. அவிதி பூர்வகம், விதினா சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு, அவிதினா சாஸ்திர விதிகளுக்கு முரண்பட்டு. ஆனாடி இந்த தேவர்கள் வழிபாடு வந்து மிக மிக குறைபட்டதாகவும் இதாக இருக்கு. அதே சமயத்தில் பக்தர்கள் வந்து தேவர்களை எந்த மனநிலையில பார்க்கணும்னு இருக்கு. கண்டிப்பா வந்து தேவர்களுக்கு வந்து சுரான்னு பேரு. சுரா சுரானா பக்தர்கள்னு அர்த்தம். பக்தர் இல்லாதவங்க அசுரா, ஆசுரா, அது அவங்க வந்து அசுரர்கள்னு சொல்றோம். கண்டிப்பா தேவர்கள் வந்து பகவானை வழிபடக்கூடியவங்க, ஆனா உலக ஆசைகள் நிறைய நிரம்பியவங்க. அது காரணத்தினாடி நம்ம பக்தர்களுக்குள்ள மரியாதையை கொடுக்கறோம். ஆனா அதே சமயம் அவரை நம்ம அவங்கள வந்து நம்ம பகவானை வழிபடுறதில்ல, வித்தியாசம் முடிக்கணும். பக்தராக எல்லா பக்தரும் பகவான் இல்ல, பக்தர் யாருமே பகவான் இல்ல, பக்தர் பக்தர் தான், பகவான் பகவான் தான். அது காரணத்தினாடி அவங்களுக்கு வந்து பகவான் கொஞ்சம் பவர் கொடுத்து சாங்ஷன் பண்ணி அவங்கள பொசிஷன்ல வச்சிருக்காரு. ஆனா கண்டிப்பா அவங்க வந்து யாரும் பகவான் கிடையாது, பக்தர் தான். அந்த நாடி தேவர்களையும் ஒரு பக்தன்ற நிலையில அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும், அவங்களுக்குள்ள இதை செய்யணும். ஆனா அதே சமயம் தேவர்களை பகவான கருதுறது அபராதம். அன்னாடிதான் நாம ஜபத்தில் ஃபர்ஸ்ட் அபராதம் வந்து சிவன் பிரம்மா போன்ற தேவர்களை பகவான் கிருஷ்ணருக்கு இணையாகவோ மேலாகவோ கருதல் குற்றம்னு சொல்லியிருக்கு. இணையாக கூட கருதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பகவானுக்கு சமம்னு கூட கருதக்கூடாது. பகவானுக்கு சமமாவே கருதக்கூடாதுன்றப்ப மேல எப்படி கருதுறா? நாடி நாமஜபம் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் அபராதம் வந்து இது. ஆனா அதே சமயத்தில் தேவர்களுக்கு வந்து அவங்க பகவான் பக்தர்கள்ன்றக்கூடிய மரியாதையை கொடுக்கணும் இந்த வழிபாட்டில். ஆனா அதே சமயத்தில் அவங்களை பகவானை கருதக்கூடாது. இது வந்து எல்லா பக்தர்களுக்கும் பொருந்தும். எந்த பக்தரையும் நம்ம கடவுளை வழிபடக்கூடாது. ஆனா அவரோட ஏஜெண்டா, அவரோட மிக முக்கியமான முன்னோடிகளா வழிபடலாம். உதாரணத்துக்கு பிரபுபாதாவுக்கு நம்ம பூஜை பண்றோம், ஆனா அவர் வந்து பிரபுபாதாவோட மிக முக்கியமான சீடர், நம்மளை கூட்டு போறதுக்கு உதவி செய்வார். அதனால அவருக்கு நமஸ்காரம் பண்றோம், அவர் பூஜை பண்றோம். கண்டிப்பா அவர் வந்து பகவானா இருக்க விரும்பல. பகவானா சொன்ன நாடி, அவர் கடவுள்னு சொன்ன நாடி, மூணு சன்னியாசி சீடர்களை ரிமூவ் பண்ணிட்டார் சொசைட்டில இருந்து அவர் காலத்திலே. நிச்சயமா அவர் கடவுள்னு நம்மள அந்த சுவாமி இதுல கூட கீழே இருக்கு பிரபுபாதா. அந்த நிலைதான் அடியான கீழே தான் இருக்கணும், பாதத்துல தான் இருக்கணும்னு விரும்புறாங்க எல்லா ஆச்சாரியரும். ஏன் நம்ம அவங்கள வழிபடுறோம்னா, அவங்க வந்து பகவான்கிட்ட போறதுக்கு நமக்கு குயிக்கா வழிகாட்டி தராங்க. ஏன்னா அவங்க அனுபவப்பட்டவங்க. அவங்க வந்து பாரதீஸ்வரா மாதிரி ஞானினா தத்துவ தர்ஷினா, அவங்களுக்கு உண்மை தெரியும். அதனால அவங்க சுலபமா நமக்கு எங்கெங்க சிரமம் வரும், சங்கடம் வரும்னு நம்மளை காப்பாத்தி குயிக்கா கொண்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அதனால அவங்கள வந்து நமக்கு உதவி செய்யணும்னு நம்ம வழிகாட்டோம். ஒரு சாதாரண ஜட வாழ்க்கையில கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியருக்கு கூட எவ்வளவு மரியாதை தரும். நம்ம பிறவி கடலே கடக்க உதவுற இந்த மகான்களுக்கு மரியாதை தரும். ரெண்டு வித்தியாசம் முடிஞ்சுக்க தெரியணும். பிரபுபாதா சொல்ற மாதிரி அவரை வந்து பக்தர்களை வந்து கண்டிப்பா நமஸ்காரமும் இதுவும் வழிபாடும் செய்யறாங்க, ஆனா அவங்க கண்டிப்பா பகவானை வழிபடக்கூடாது. அதே மாதிரி தேவர்களும் பக்தர்கள், அவங்களுக்கும் உரிய மரியாதை இதுவும் கொடுக்கணும், ஆனா கண்டிப்பா அவங்கள வந்து பகவானை வழிபடக்கூடாது. அப்படி பார்த்தா நாம அபராதத்துல மொதல் அபராதம். பத்து அபராதங்கள், பத்து குற்றங்கள், நாம ஜபத்துக்கு முன்னாள் பத்து குற்றங்கள்ல முதல் குற்றம் இதுதான். பகவான் கிருஷ்ணரை வந்து மற்ற தேவருக்கு இணையாகவோ மேலாகவோ கருத குற்றம் ஒன்னா ரெண்டா, ரெண்டாவது குற்றம். ஆமா, முதல் வந்து நான் அபராதம், வைஷ்ணவ அபராதம். முதல் வந்து பக்தருக்கு அபராதம் பண்றது முதல் குற்றம். அதான் நம்ம அடிக்கடி செய்யறது. அது முதல் குற்றம்னாலும் அதான் நம்ம எல்லாரும் செய்யறது, மற்ற பக்தர்களுக்கு அபராதம் செய்யறது. அன்னாடிதான் அதை முதல் குற்றமா போட்டிருக்கு. பகவான் சேவையில் முழுதும் ஈடுபட்டுள்ள பக்தர்களுக்கு குறையாக அவதூறாக பேசுதல் குற்றம். குறையா பேசினாலும் அதுவும் குற்றம், அவதூறா பேசும் குற்றம். அந்த குற்றத்துக்கு அடுத்து ரெண்டாவது, எல்லா பக்தர்கள் தேவர்கள் எல்லாத்தையும் பகவான் ஒன்னு வந்து குற்றமா பேசக்கூடாது, ஒன்னொன்னு கடவுளா நினைக்க கூடாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டு, ஒன்னு வந்து குற்றமா பேசி ஒன்னுக்கு யூஸ்லெஸ் பேசக்கூடாது, இன்னொன்னு உச்சத்தில் கொண்டு போய் அவங்க கடவுள்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே குற்றம். அதனால முதல் குற்றம் வந்து அவங்கள வந்து குற்றமும் குறையும் சொல்லி இது பண்றது முதல் குற்றம். அடுத்து அவங்களை தூக்கி கடவுளா வாழ்த்தி விடுறதும் குற்றம். இன்னைக்கு அதான் இன்னைக்கு ஆன்மீகம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சீரழிகிற காரணம், ஏகப்பட்ட கடவுள்கள் உருவாயிட்ட நாடு. கடவுளை கண்ணாமனு ஒரு ஆள் பிரபாதாச்சார கடவுள் என்னைக்கு கடவுளா இருக்கணும், கடவுளை உருவாக்க முடியாதுன்னு. கடவுள் கடவுளா தான் இருக்கணும், எனக்கு கடவுளை யாரும் உருவாக்க முடியாது. நேற்று மனுஷன் தான் இன்னைக்கு கடவுள் ஆயிட்டான்னு சொல்லக்கூடாது, என்னைக்குமே ஆரம்பத்தில் இருந்திருக்கணும். ஆனாடி இந்த பக்தர்கள் வழிபாடும் பகவான் வழிபாடும் உள்ள வித்தியாசங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலயே வந்து இன்னும் குழப்பமானது என்னன்னா மாயாவாதம். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் இப்ப மனுஷனா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட நான் கடவுள் ஆயிடுவேன், நானும் கடவுளும் ஒன்னாயிடுவோம், நானும் கடவுள், நீ எல்லாரும் கடவுள், நீயும் கடவுள், நானும் கடவுள், நாயும் கடவுள், நரியும் கடவுள், எல்லாம் கடவுள். அவங்க வாதம் அப்படி. அதுக்கு தான் பிரபாதர் சொல்றாரு, எப்படி ஒருத்தர் கடவுள் ஆக முடியும், கடவுளா தான் இருக்கணும். இன்னைக்கு பந்தப்பட்டவன் நாளைக்கு லிபரேட்டடா ஆனா, நாளைக்கு லிபரேட் ஆனாலும் திரும்பி பந்தப்படுவாருன்னு அர்த்தம். கடவுள் என்னைக்குமே மாறுதல் கிடையாது, மாற்றம் இல்லாதவர்னு சொல்லுது சாஸ்திரம். என்னைக்குமே பகவான் வந்து மாற்றம் இல்லாதவர். அப்ப நான் பகவானா இருந்தா இன்னைக்கே நான் பந்தப்பட்டிருக்கேன் கிடையாது, நான் என்னைக்குமே பந்தப்படாம இருக்கணும். பிறந்தல இருந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரி இந்த அடிப்படை வேறுபாடு வந்து தேவர் வழிபாடு இதுவும் புரிஞ்சுக்கணும். தேவர்கள் வந்து நம்ம பக்தர்களாக கருதி அவங்களுக்குரிய மரியாதையும் வணக்கமும் செலுத்துற மொழிய அவங்களை கடவுளா கிடையாது. தேவர்கள் வந்து பக்தர்கள், அதே மாதிரி நம்ம பக்தர்களுக்கும் அந்த மரியாதை சேரும். பிரபுபாதா வந்து அவர் வந்து மிக தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு, பக்தியோட சாராம்சம் அதான், அந்த மரியாதை கொடுக்கற நாடி ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பண்ணிடக்கூடாது. ஒன்னு வந்து அவங்களை குறை சொல்றதும் கூடாது, அவதூறா பேசுறதும் கூடாது, அது முதது. இன்னொன்னு வந்து அவங்களை கடவுளா தூக்கி ஏற்றிடவும் கூடாது, ரெண்டுமே குறைபட்டோம். நிறைய ஆச்சாரியர்களே பல பேர் பின்னாடி கடவுளாட்ட பாவம் வரும், ஈஸ்வர பாவம் வந்துடும். ஈஸ்வர பாவம்னா கண்ட்ரோலிங் பாவம், கொஞ்சம் பக்தியில உயரையில கொஞ்சம் செல்வாக்கு கூட இல்லை, எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த ஈஸ்வர பாவம்னா பகவானோட பாவம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அது வராம தடுக்கிறதான் பெரும் கஷ்டம். அதுல அகங்காரம் தலையெடுக்கும், மனம் புத்தி அகங்காரம், நான் தான் கடவுள், நான் தான் செய்யறேன், நான் தான், அந்த நிலை தான் ரொம்ப தாண்டது கஷ்டம். எல்லாம் ஈஸியா தாண்டலாம், குளங்கள் கட்டுப்பாடு, விரதம், இது சேவை எல்லாம் செய்யலாம். ஆனா அதுதான் பைனல் டெஸ்ட், அகங்காரம். அகங்காரம் தான் பைனல் டெஸ்ட். ஏன்னா அந்த அகங்காரத்திலே உச்சம் வந்து இந்த மாதிரி கடவுள் பாவம், குட்டி கடவுள் மாதிரி பாவம் வரும். நம்ம ஒரு கண்ட்ரோலிங், நான் தான் எல்லாத்துக்கும் பாஸ், நான் தான் நான் தான் நினைக்கிற அந்த பாவம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதான் கடக்க முடியாதுன்னு பிரபுபாதா மென்ஷன் பண்றாரு. பக்தனுக்கு ஒரு கடைசி சேலஞ்சு வந்து மாயாவாதம். மாயாவாதம்னா என்னன்னா நான் கடவுள்னு சொல்றது, கடவுள் நம்ம வெளியே சொல்லலைனாலும் நம்ம பிஹேவியர் வந்து கடவுள் மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கான தான் வைஷ்ணவத்தில் அடிப்படையா நம்ம என்னைக்குமே எடுத்துக்கிறது வந்து தாசானுதாசன். என்னைக்குமே வந்து நம்ம வந்து அந்த அடுத்த நிலை எடுக்கிறல, நான் உயர்ந்த நிலைன்னு. இது வந்து பக்தியில் வரக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவர் வழிபாடுக்கும் பகவான் வழிபாடுக்கும் என்ன வித்தியாசம். பக்தருக்கு இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் நம்ம பிரபுபாதா வழிபடுறோம், அவர் தேவ கடவுள்னு சொன்னோம்னா தப்பு, அவருக்கு பிடிக்காது. அவர் காலத்துல பிடிக்காம மூணு பேரை வெளியேற்றிட்டாரு, சன்னியாசி தீட்சை கொடுத்தவங்கள மறைமுகமா அவரை கடவுள்ன்ற மாதிரி பிரஜெக்ட் பண்ணவொடனே அவரை வெளியேற்றிட்டார். ஏன்னா கண்டிப்பா இதுல வந்து துவைதத்தில் வந்து ஜீவன் வேற பகவான் வேற. ஜீவனோட இயற்கை வந்து பகவானோட நித்திய சேவகன். இந்த அடிப்படை உண்மைதான் வைஷ்ணவத்தில். துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒன்னு. ஒன்னுனா நானும் கடவுளும் ஒன்னு. துவைதம்னா நான் வேற கடவுள் வேற. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்னன்னா நான் கடவுளுக்கு நித்தியமான சேவகன். தீவிர சொர்வ கிருஷ்ணர நித்திய தாசன், கிருஷ்ணருக்கு நித்தியமான தாசன். அதுதான் என்னோட ஜீவன் ஸ்வரூபம். நான் என்னைக்கு கடவுள் கிடையாது. ஆனா எனக்கு வந்து பகவானோட அம்சம் மமையேவ அம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனான பௌத்தியில சொல்றோம். மமையேவ அம்ச என்னோட அம்சம் தான் சொல்றாரு கிருஷ்ணர் எல்லா ஜீவனும். ஆனாடி நம்மளும் பகவானோட அம்சமா இருக்கிறனாடி நமக்கும் பகவான் சக்தியில துளி துளி இருக்கு. பகவானுக்குள்ள அத்தனை சக்தியிலே நமக்கு துளி கொண்டு இருக்கு. ஆனா நம்ம பகவான் அல்ல. அது பிரபுபாதர் சொல்லும் போது குவாலிட்டியில ஒன்னு குவாண்டிட்டியில வித்தியாசம்னுவாரு. குவாலிட்டினா தரத்துல வந்து நானும் கடவுளுக்கும் உள்ள எனக்கு எல்லா குணங்களும் இருக்கு. ஆனா குவாண்டிட்டி அளவுல வந்து வித்தியாசம். பிரபுபாதர் உதாரணம், கடநீர்ல ஒரு துளி நீரும் உப்பு கைக்குது அந்த சுவை இருக்கு. ஆனா பெரும் கடல் நீரும் உப்பு கைக்குது. ஆனா அளவு வித்தியாசம். துளி நீர்ல கொஞ்சோண்டு உப்பு, கடல் பெருங்கடல் உப்பு எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பகவானோட குணாதிசயங்களும் இதுவும் பார்த்தா கடல் மாதிரி. நமக்கும் அதே இதுல அம்சம் இருக்கு, துளியோண்டு. ஆனா நம்மளை வந்து துளி நீர் மாறு. இதுதான் சைதன்ய மகாபிரபு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அச்சிந்திய பேதா அபேத தத்துவம்னு சொன்னாரு. அச்சிந்தியனா புரிஞ்சு கிடக்க, சிந்தியனா புரிஞ்சு கிடக்க, அச்சிந்தியனா புரியாது. பேதானா வேறுபட்டது, அபேதானா ஒன்றுபட்டது தத்துவம். நம்ம தத்துவமே அஜிந்திய பேதா அபேத தத்துவம். ஒரே சமயத்துல வந்து ஒன்றாவும் வேறுபட்டும் இருக்கும். அதாவது பகவானோட நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறோம். எப்படின்னா தரத்துல குவாலிட்டியில. எப்படி ஒரு கடல் நீரும் உப்பு கைக்குது, ஒரு துளி நீரும் உப்பு கைக்குது கடலோட நீர். அதே மாதிரி நம்ம வந்து குணத்துல ஒன்றுபட்டு இருக்கோம். ஆனா அளவுல குவாண்டிட்டியில நம்ம வேறுபட்டு இருக்கோம். நம்முடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா இதுதான் அச்சிந்திய பேதாபேத தத்துவம். ஆனாடி முக்கியமா வந்து பகவானுக்கும் ஒரு ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். பக்தன் வந்து என்னைக்குமே பகவானோட அம்சங்கள்ல துளியோண்டு பட்டிருக்கான். ஆனா பகவானுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அந்த அம்சத்தினாடி நம்ம பகவானை வந்து நம்ம பக்தரை மதிக்கிறோம். ஏன்னா பகவானுக்கு அவர் அம்சமா இருக்கிறாடி, பகவானுக்கு சேவகனா இருக்கிறனாடி. இன்னைக்கு மரியாதை பூராமே பகவான் சேவராக்காண்டி, பகவான்கிட்ட கொண்டு போற உதவுற நாடி, பகவான்கிட்ட பிறகு பலி காட்டுற நாடி. இன்னைக்கு நட வாழ்க்கையில ஒரு பிசினஸ் சொல்லி கொடுத்தாலோ, ஒரு தொழில் கத்து கொடுத்தாலோ, ஒரு ஆபத்துக்கு உதவி செஞ்சாலோ நல்ல மனுஷன் காலங்காலத்துக்கு நினைப்பான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை மறுமறு பிறவி கோடி பிறவி வரக்கூடியத நமக்கு மாத்தி அமைச்சு தரக்கூடிய ஒரு பக்தரை வந்து ஒரு இன்னும் அந்த யார் உதவி பெற்றாங்களோ அந்த பக்தர் வந்து என்ன நினைக்கிறதா வழிபாடு. சமயத்துல நம்ம இந்த அடிப்படை குழப்பம் இருக்கக்கூடாது. பக்தர் வழிபாடு எப்படி, தேவர்கள் வழிபாடு எப்படி, பகவான் வழிபாடு எப்படி, மனநிலை எப்படி. வெளியே பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தெரியும், ஒரே மாதிரி நமஸ்காரம் பண்றோம், ஒரே மாதிரி பண்றோம். ஆனா மனநிலை வித்தியாசமான. அதே சமயத்துல அவமரியாதையும் பண்ணக்கூடாது. பக்தரை அவமரியாதையும் பண்ணக்கூடாது, பக்தரை கடவுளான்னு நினைக்கக்கூடாது, பகவானுக்கு சமமான நினைக்கக்கூடாது. இது வந்து எல்லா தேவர்களுக்கும் பொருந்தும். அதனாடிதான் இங்கேயும் வந்து சிவபெருமான சொல்ற விஷயம் என்னன்னா தேவர்களை வந்து ஒன்னா கருதக்கூடாது, ஆனா அவங்களுக்குரிய மரியாதையை தரணும். இது வந்து அடிப்படையில நம்ம பக்தர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதே சமயத்துல பூதகணங்கள் அதெல்லாம் வந்து தேவர்கள் சேர்ந்தது கிடையாது. நிறைய பேர் வழிபடுறதுல நிறைய பேர் வந்து தேவர்கள் கிடையாது. உதாரணத்துக்கு நிறைய பேர் நம்ம குலதெய்வம் வழிபாட்டுல முக்காவாசி வந்து பூதகணங்கள் இல்லைன்னா மூதாதையர் இவங்களதான் வழிபடுறாங்க. அவங்க தேவர்கள் கீழே வர்றதில்ல. அவங்க வந்து அதுக்கு கீழ்நிலையில உள்ள ஜீவன்கள். மிக முக்கியமா இந்த அடிப்படை உண்மை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும் வழிபாட்டுல. இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒரே மாதிரி நினைச்சு வழிபட்டோம்னா நமக்கு குழப்பம் வரும். நாளைக்கு ஒரு பக்தரோட காரியங்கள் வந்து சாதாரணமே புரிஞ்சுக்கிட கஷ்டம். அதுவும் பக்தர்கள் வந்து பகவான நினைக்கும் போது அவங்ககிட்ட எல்லாம் பக்தர்களானா சாதிக்க முடியும். எப்படிக்கா காஞ்சி புன்னர் வந்து என்ன வேணாலும் பகவான்கிட்ட கேட்டு ஆன்சர் பண்ணாரு. அந்த மாதிரி பக்தர்கள் காணா அவர் தனியா அவர் கடவுளா நினைக்கல, பகவான் மூலமா செஞ்சாரு, பகவானுக்கு ஒரு ஏஜெண்டா செயல்பட்டாரு. அதே மாதிரி பக்தரோட தன்மை எப்படின்னா பகவானுக்கு ஒரு ஏஜெண்ட், காஞ்சி போனார் தான் எல்லாம் அவருக்கு கேட்க கேட்க பகவான் வரராஜ பெருமாள் தேவராஜ பெருமாள்கிட்ட கேட்டு கேட்டு சொல்றாரு. அந்த மாதிரி பக்தியில வந்து பக்தர்களோட மனநில புரிஞ்சுக்கணும். இங்க இதைத்தான் பிரபுபாதா வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சிவன் சொன்ன ஸ்லோகத்தை வந்து விளக்கி சொல்லியிருக்காரு. சிவன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கர்மிகளும் ஞானிக்களும் உன்னை வேற வேற விதத்துல வழிபடுறாங்க அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆனா சாஸ்திரங்கள் முடிவா சொல்றது நீ தானே சொல்றது. இந்த சாஸ்திரங்கள் முடிவு வந்து பாகவதில ஒரு ஸ்லோகத்துல விளக்கத்துல ஏகப்பட்ட சாஸ்திர ரெஃபரன்ஸ் பிரபுபாதா சொல்லியிருக்காங்க. பகவான் தான் எல்லாத்துக்கும் முக்கியமா வந்து அகம் ஆதிரி தேவானு கீதையில் சொல்ற, எல்லா தெய்வத்துக்கும் ஆதி தேவனானு. அதே மாதிரி முக்கியமா ஆதிசங்கர் சொன்ன நிறைய சொன்னேன், ஏகோ தேவம் தேவபுத்திர ஏவச்சா, தேவபுத்திரன் தான் ஒரே தெய்வம்னு சொல்றாரு. அதே மாதிரி பஜகோவிந்தம் அவர் நாமந்தான் எல்லாத்துக்கும் முக்கியமானதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பகவான், அதே மாதிரி பகவான் வந்து பல இடங்கள்ல இந்த பகவான் யாருன்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து சென்டிமெண்டலாவோ இல்ல ஃபெனாட்டிக், ஃபெனாட்டிக்னா நான் பிடிச்சபடி ரைட்டா தப்புன்னு இல்லாம நான் சொல்றேன் இதான் ரைட்டுன்னு சொல்லி அப்படி நம்ம சாஸ்திரம் சொல்றனா எடுக்கிறோம், சிவன் சொல்ற நாடி எடுக்கிறோம், அதே மாதிரி பிரம்மா சொல்றனா எடுக்கிறோம், எல்லா தேவர்களும் சொல்ற நாடி எடுக்கிறோம், எல்லாம் குழப்பம் வந்துடக்கூடாது. இந்த சிலவத்துல வந்து சிவன் வந்து அநாடி எல்லாத்தையோட மிக உயர்வான வழிபாடு வந்து பகவான் வழிபாடுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது, வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுதுன்றாரு. அவற்றை துணை முடிவுகளான சாஸ்திரங்களும் இதே சொல்லுதுன்னு சொல்றாரு. பிரபுபாதா வந்து கடைசியில முறிக்கும் போதும் ஒரு சாஸ்திர கோட்டை சொல்றாரு, சர்வம் களவு இதம் பிரம்ம, இத வந்து எல்லாமே வந்து பகவானோட பல்வேறு சக்திகளோட பிரதிநிதின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு சக்தியும் பகவான்ட வந்து தோணுது. பகவத்கீதையில ஒரு வடிசா சொல்வாரு, இந்த மாதிரி என்னோட இந்த சக்தி, இதுக்கு அடுத்தபடி இந்த மாதிரி சற்று மேல்பட்ட சக்தி வந்து என்ன சக்தி, இந்த மூணு வகை சக்தியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த பரமாத்மா சக்தியை பத்தி பின்னக்க இந்த மூணு வகையான சக்தியை வரிசை அடுத்தடுத்த சுலோகங்கள சொல்லுவாரு. எல்லாமே இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு இல்ல படாததுன்னு சொல்லி சொல்லுவாரு. அது வந்து அஷ்ட பின்ன பிரகிருதி அஷ்டதா, அது வந்து ஜட இயற்கை, அதுக்கப்புறம் அதான் பின்ன பிரகிருதி அஷ்டதா. அடுத்து ரெண்டு சுலாம் சொல்லுவார் ஒவ்வொன்னா சொல்லிட்டு கடைசியில அவர் வந்து அவரோட பொசிஷன் சொல்றாரு கீதையில. இதெல்லாம் நீங்க வந்து லிங்க் பண்ண தெரியணும், கீதா பாவதம் எல்லாம் ஒரே கருத்து தான். கீதையில வந்து ரொம்ப ஃபார்முலா மாதிரி கன்சைஸா சுருக்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி முத பூமி ஆபம் அனலம் வாயு அனம்புத்தி அகங்காரம் இதை வந்து பின்ன பிரகிருதி அஷ்டதா, இந்த எட்டு வந்து என்னோட ஜட இயற்கைன்னு சொல்றாரு. அதனாடி இந்த பஞ்சபூதங்களும் மனம் புத்தி அகங்காரமும் ஜட இயற்கைன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து இதுக்கு அப்பால வந்து அர்ஜுனா ஒரு கொஞ்சம் உயர்ந்த சக்தி இருக்கு, அது வந்து எல்லா ஜீவன்களையும் சேர்த்தது, இந்த ஜட விஷயங்களை பயன்படுத்துற ஜீவன், அதான் ஜீவன் சொல்றது. ரெண்டாவது லெவல் அது வந்து சுப்பீரியர் எனர்ஜின்னு சொல்றாரு, அவரோட உயர்ந்த சக்தினி. இதுலயும் வந்து முதல் சொல்ற ஜட இயற்கை அவரோட சக்தி தான் சொல்ற பின்ன பிரகிருதி அஷ்டதா. இதையும் மே இது எல்லாமே என்னோட சக்தின்னு பின்ன எட்டுன்னு சொல்றாரு. அடுத்தது வந்து இந்த கீழ்ந்த சக்திக்கு மேல அந்நியம் உயர்ந்த சக்தி ஒன்னு இருக்கு, அது வந்து ஜீவன்கள்னு சொல்றாரு. அந்த ஜீவன்கள் வந்து இந்த ஜட இயற்கையை பயன்படுத்திட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுல எல்லா ஜீவன்களுக்கும் உலகத்துல வந்து ரெண்டு இயற்கை, ஒன்னு வந்து ஜட இயற்கை, இன்னொன்னு வந்து ஆன்மீகமானது. அந்த எல்லாத்துக்குமே நான் தான் முதல்ல முடியும், அதை உருவாக்குற நான் தான் அழிக்கிறது நானும் சொல்றாரு. அடுத்து எனக்கு மேற்பட்ட எந்த உண்மையும் கிடையாது, ஒரு நூல்ல வந்து மணி கோத்த மாதிரி எல்லா சக்தியும் என்னிட சார்ந்து இருக்குன்னு சொல்றாரு. அண்ணாடி இதுல இன்னொரு இடம் வரும், இந்த இடம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கேன், அழியாதது, எல்லா அழிவும் வரும்போது நான் அழியாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வரும், எந்த கந்தலையும் மாறுபடாதது. அவரை பத்தி சொல்ற இதுல வந்து ஜட இயற்கையும் ஜீவனையும் பத்தி சொல்றாரு. சூப்பர் எனர்ஜி. அடுத்து பகவானை பத்தி பரமாத்மா வரும், அடுத்து பகவான் வரும், நாலு வகை எனர்ஜி தொடர்ந்து வரும். கலை சொல்றாரு, யாருக்கா யாபம் இருந்தா பாருங்க பின்னாடி. அதனால முக்கியமா பாரதத்தில் இந்த மாதிரி ஸ்லோகம் வந்து ஏன் கலந்திருக்குன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இதுதான் நமக்கு வந்து உண்மையில பாரதத்தை புரிய வைக்கிறது. பாவத்கீதம் புரிய வைக்கிறது. தத்துவம் புரியாம போனா எந்த நேரம் கன்ஃபியூஷன் வந்துடலாம். ஆனாடி பாகவதத்தில் வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட சிவன் வந்து 75-80 ஸ்லோகம் இந்த மாதிரி பகவானோட குணாதிசயங்களை சொல்லிட்டு வர. ஹரே கிருஷ்ணா. சந்தேகங்கள் கேள்விகள் எதுவும், விளக்கங்கள் எதுவும், சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள் எதுவும், சொல்லுங்க. கண்டிப்பா வந்து பகவான் வந்து பக்த ஜன பிரியான்னு சொல்லியிருக்கு. பக்தர் மேல அவருக்கு ஏகப்பட்ட பிரியம். இது உதாரணம் சொல்லணும்னா பிரபுபாதா ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றாரு. எப்படி வந்து சர்ச்சில் வந்து செகண்ட் வேர்ல்ட் டைம்ல இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ரொம்ப அர்ஜென்டான டைம்ல அவரை சர்ச்சில் பார்க்கணும்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. அவர் செக்ரட்டரி சொல்றாரு ரொம்ப பிஸியா இருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவருக்கு புரியல எதுக்காண்டி வெயிட் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அப்படி லைட்டா ஜன்னல் ஏதோ எட்டி பாக்குறாரு. பார்த்தா சர்ச்சிலோட வந்து குதிரை மாதிரி இருக்காரு, சர்ச்சில் பேரே முதுகுல ஏறி விளையாண்டுகிட்டு இருக்காரு. இவர் தூக்கி சுவாமத்து போயிருக்காரு சர்ச்சில். இப்ப பிரபுபாதா சொல்றாரு, உடனே இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம், எவ்வளவு முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு, ஆனா இவர் வந்து பேரப்பிள்ளைய வந்து முதுகில் ஏத்திட்டு போயிட்டு இருக்க குதிரை விளையாட்டு விளையாண்டு இருக்காரு அப்படின்னு. அதாவது அர்த்தம் என்னன்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா பவர்ஃபுல்லா இருந்தாலும் தனக்கு பிரியமான தன் பேரப்பிள்ளைட்ட அவர் வந்து ஒரு சாதாரண விளையாட்டு பிள்ளை மாதிரி ஆயிட்டாரு. அதே மாதிரி பகவானுக்கும் அதே குணாதிசயங்கள் உண்டு. அவர் எவ்வளவு பெரிய பகவான பவர்ஃபுல்லா இருந்தாலும் தனக்கு பிரியமான தன் பக்தனுக்காக எந்த லெவல்னாலும் இறங்கி வர ரெடியா இருக்கார். இது வந்து எந்த விதமான அவருக்கு வந்து குறைவும் கிடையாது, அவரோட நிறைவு. பகவான் வந்து பணிவுலையும் அவர் தான் நம்பர் ஒன். அவரை யாரும் மீறி பணிவா இருக்க முடியாது. அதனால அந்த குணாதிசயத்தினாடி தன் பக்தன் மேல உள்ள பிரியத்தினாடி அர்ஜுனன் வந்து தன்னோட சிஷ்யனாவும் பக்தனா இருந்தும் அவர் மேல உள்ள பிரியத்தினாடி தேர ஓட்டுறாரு. அதே மாதிரி நந்த மகாராஜாவோட செருப்பை தூக்கிட்டு தலையில தூக்கிட்டு வருவாரு பிரியத்தினாரு. அந்த மாதிரி நாரதர் வந்தப்ப அவருக்கு கால் கழுவி விடுறாரு. இந்த மாதிரி எண்ணற்ற நிகழ்ச்சிகள் வந்து பகவான்கிட்ட இருக்கிற அந்த நம்மகிட்ட பணிவு இருக்குன்னு சொன்னா பகவான்கிட்ட நம்மளை விட கோடி மடங்கு பணிவு இருக்குன்னு அர்த்தம். அதனால அவரோட மனநிலை வந்து பிரியத்துல சர்ச்சில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் குனிஞ்சு குதிரை மாதிரி ஏறப்புள்ள ஏறி வரட்ட அந்த மாதிரி சூழ்நிலை வந்து பிரியத்தில் வர்றது, பக்தியில் உள்ள பிரிய ஜட வாழ்க்கையில இருக்கிற மாதிரி பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள பக்த பிரியத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு இன்னொரு சின்ன கதையும் சொல்லுவாங்க. தெனாலிராம கதை சொல்லும்போது தெனாலிராம வந்து ஒரு நாள் அரசபையில் வந்து ராஜா கிருஷ்ணதேவராயர் கேள்வி கேட்பாரு. இந்த கேள்விக்காரா பதில் சொல்லுங்க, நான் இது பண்றேன்ட்டு. என்னன்னா நேற்று நைட்டு ஒரு திருடன் என் வீட்டில் இருந்தான், என் மேல எட்டி உதச்சான், என் மேல எச்சில் துப்பினா எல்லாம் செஞ்சான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்பாரு. எல்லாரும் காலை வெட்டணும் கையை வெட்டணும் தூக்கில் போடணும் அது இதுன்னு வரிசையா சொல்லுவாங்க. தெனாலிராமன் அமைதியா இருப்பான். தெனாலிராமன் நீ என்ன தெனாலிராமன் சும்மா இருக்க ஒன்னு சொன்ன, அந்த காலுக்கு தங்க கொலுசு போடணும், கழுத்துக்கு இந்த நெக்லஸ் போடணும் அப்படின்னு வரிசையா சொல்லுவான். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இந்த மாதிரி முரண்பட்டு சொல்றாரு எல்லாமே அப்படின்னு சொல்லு. ராஜாவை எத்தி இருக்காரு, இது பண்ணிருக்காரு, மீச்சிருக்காரு, எச்சில் வடிச்சிருக்காரு எல்லாம். கடைசி என்னன்னா அவருக்கு தெரியும் இவ்வளவு ராஜா அரண்மனைகள் போல இல்லையா ஆறு சேர்க்கணும் புள்ளியா இருக்கும்ல பேரனா இருக்கும். அதான் உண்மை. ஏன்னா அவங்க வந்து பேரனோ பிள்ளையோ இது பண்ணும்போது அதை ஏத்துக்கிறாங்க அன்பு நாடி. அன்னாடி அந்த கொஞ்சுறாங்க, அது திட்டினாலும் கொஞ்சுறாங்க பிள்ளையும் பேரன். அதே மாதிரி பகவானும் பக்தர்கள் மத்தியில நடந்துக்கிற விதமே வேற. அந்த சின்ன வயசுல பாருங்க, அந்த எல்லாரும் கோபர் எல்லாம் சேர்ந்து விளையாடும் போது இந்த கல்லு தூக்கி போட்டு சில்லு விளையாடுவாங்க, குதிரை விளையாட்டுன்னு. இப்ப விளையாடுறாங்களான்னு தெரியல. அந்த முதுகுல சுமந்துட்டு போனோம். அல்ல, கிருஷ்ணர் பலராமன் சுமந்துட்டு போறாங்க, மத்த தோத்து போறாங்க. தோத்தவங்க முதுகுல ஏறி ஜெயிச்சவங்க உட்காந்து குதிரை ஓட்டணும். அந்த தூக்கிட்டு ஓடி ஓடி போய் அந்த இடத்துல ஏதோ வச்சு அந்த கேம் மறந்து போச்சு. எல்லாரும் விளையாடுவாங்க, இப்ப யாரும் விளையாடுறதில்ல. அந்த மாதிரி கேம் விளையாடையில கிருஷ்ணர் எல்லாத்தையும் சுமந்துட்டு போறாரு, தூக்கிட்டு போறாரு. அந்த மாதிரி பகவான் வந்து அவர் தம் பகவான்ற நிலையை மறந்துறாரு. அந்த பக்தர்களோட இருக்கும்போது அந்த உறவே வித்தியாசம். அதனாலதான் பாவத்துல சாகிய பாவம், அதே மாதிரி சாந்த பாவம், வாத்சல்ய பாவம், அதே மாதிரி அஞ்சு பாவம் இருக்கு, மாதுரிய பாவம், அப்புறம் தாசிய பாவம். தாசியம்னா சேவனா இருக்கிற அனுமான் மாதிரி, தாசிய பாவம்னா சேவனா அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி மாதுரிய பாவம்னா கோபியர் மனநிலை, அவங்க சகஜமா கத்துறாங்க, எதுவுமே எதுவும் இல்ல. அதே மாதிரி நண்பன் அர்ஜுன மனநிலைக்கு சாங்கிய பாவம், நண்பனா இருந்து செயல்படுறது. அதே மாதிரி சாந்த பாவம்னா ரிஷிகள் மாதிரி அவரை பகவானா நினைச்சு வழிபடுறது. பல பாவங்கள் இருக்கு. இது போக ஏழு பாவம் இருக்கு. அஞ்சு வந்து ஃபேவரபிள் பாவம், பகவானோட உறவு. ஏழு பாவம் வந்து வித்தியாசமா இருக்கு. அந்த ஏழு பாவம் என்னன்னா, பகவான் கண்டு பயப்படுறது, கம்சன் சிசுபாலன் அவர் மேல பொறாமப்படுறது. கம்சன் வந்து பயத்திலேயே பகவான நினைச்சிட்டு இருந்தான். சிம்சன் சிசுபாலன் வந்து வெறுப்புலயே நினைச்சிட்டு, பொறாமையில நினைச்சிட்டு இருந்தான். இப்படி அதுல ஏழு பாவம் இருக்கு, அஞ்சு பிளஸ் ஏழு, பனிரெண்டு பாவத்துல பகவானோட ஒருத்தர் வந்து நினைக்கலாம், ரிலேஷன் பண்ணலாம். அதனால இது வந்து பெரிய டாபிக். அந்த அதுதான் நான் எழுத ஆரம்பிச்சேன், இந்த பக்தி ரசாமரசத்துல எழுதிட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் புரியலைன்ட்டாங்க. இந்த பாவங்கள் இதெல்லாம் வந்து அந்த கிருஷ்ண மதத்துல எழுதிட்டு வந்தேன், நிறைய பேர் படிக்கிறதே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப டாபிக் இதாக அர்ஜுனனோட அவர் வந்தது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், சச்சில் மாதிரி, தென்னாலி கிருஷ்ணதேவராயர் மாதிரி. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜட வாழ்க்கையில எப்படி இருக்கும்போது பக்தி வாழ்க்கையில இன்னும் அந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம நாடி கனவு கூட காண முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு புது கார் வாங்கிட்டு டிரைவரை பின்னாடி உட்கார சொல்லிட்டு நம்ம டெய்லி ஓட்டிட்டு போக போறோம் இல்ல. ஆனா இங்க வந்து பகவான் வந்து சாதியா இருக்க, சாதின்றது ஒரு லெவல் டவுன் சத்திரியரை விட. ஆனா அவர் செய்யறாரு, பக்தி லெவல புரியதுக்கு செருப்பு தூக்கிட்டு போறாரு, நாதருக்கு கால் கழுவி விடுறாரு. எல்லா காரியமும் அவரோட காரியங்கள் வந்து பக்தியில என்ன வேணாலும் செய்வார். சத்தியத்தையே மீறாரு. அப்புறம் என்ன, அவர் தான் சொன்ன சத்தியத்தை மீறாரு பக்தர்கான். யார சந்தேகம் கல்வி அதாவது பகவானோட குணத்துல வந்து நம்ம ஒன்னா இருக்கான அளவுல வித்தியாசம். தடுமாறிட்டு இருக்கோம். அதான் முக்கியமா வந்து நம்ம பகவான் பக்தி காரியங்கள்ல வந்தாலும் திரும்ப இன்னும் முழுசும் வரல. அன்னாடி பிரபுபாத சொல்லும் போது, இந்த நேரத்தை தான் சொன்ன, நடக்கிற பிள்ளை வந்து நேற்று அதான் டாபிக் இந்த யூத் ப்ரோக்ராம்ல, நடக்கிற குழந்தைக்கு வந்து நடக்க பழகுற மட்டும் தடுமாறி தடுமாறி உழுகுது, நடக்க ஆரம்பிச்சவனே ஸ்டெடியா நிக்குது உறுதியான. அதே மாதிரி நம்மளும் வந்து இன்னும் முழுமையான பக்திக்கு வராத நாடி அப்பப்ப தடுமாற்றம் இருக்கலாம், ஆனா மகிழ்ச்சியை விடக்கூடாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஒரு நடக்கிற குழந்தை வந்து மகிழ்ச்சியை விடுறதில்ல, பத்து தடவை உளுந்து எந்திரிச்சாலும் தட்டு தடமாறி தடக்க புத்தகம் நடக்குது. அதே மாதிரி நம்ம பக்தியிலையும் ஆயிரம் வலுக்கி சறுக்கி இதோட இருந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்றாரு, கண்டினியூ பண்ணுன்றாரு. கண்டினியூ பண்ணும்போது அவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவான். ஏன்னா அந்த குறைபாடுக்குள்ள காரணத்துக்கு வந்து பக்தியில முழுமை அடையாதது. அந்த முழுமை அடைஞ்சவனே தானாக நின்று கொஞ்சம் வருஷம் போக போக நமக்கு அந்த குறைபாடுகள் குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் ஸ்டடி ஆகிடும். ஆனா முயற்சியை விடக்கூடாது. ஆக்சுவலா அந்த டாபிக் வேணா மற்றவங்களுக்கும் ஒருத்தர போட்டு காட்டலாம். அந்த நேற்று அந்த ப்ரோக்ராம் நடத்தினது மாதாஜி கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மற்ற சீனியர் டிவோடிஸ்க்கும் பண்ணணும், உள்ளே ஹால் தான் பத்தாது அங்க, இல்லைன்னா இந்த ஹாலில் வைக்கணும், லெக்சர் ஹாலில் வைக்கணும் வச்சு அந்த மாதிரி. ஏன்னா முக்கியமா அந்த மாதிரி தடுமாறி உழுகிறது வந்து இயல்பு. ப்ரோபாதம் என்ன உதாரணம் சொல்றானா, நம்ம வந்து பக்திக்கு வர்றோம்னா வி ஆர் டிக்ளேரிங் வார் அகேன்ஸ்ட் மாயான்னு சொல்றாரு. மாயக்கு எதிராக போர் தொடுக்கிறோம், போர்னா காயம்படத்தான் செய்யும். போருக்கு போய் காயம்படாம ஒருத்தர் வர முடியாது. நீங்க மகாபாரத பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாகுற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஒருத்தட கர்ணன் வந்து யுதிஷ்டர் ஆடி ஆடின்னு அடிச்சு கிட்டத்தட்ட நீ பழச்சு போன அனுப்புறாரு. அவ்வளவு காயத்தோட வேதனையோட போய் அரச அந்த பாசறையில இருக்காரு. அர்ஜுனன் வந்து அண்ணன் போயிட்டானு என்னாச்சு ஏதாச்சும் போறாரு. கர்ணனை கொண்டுட்டு தான் வர்றாருன்னு வச்சுட்டு ஒரு கேட்கிறாரு என்னாச்சுன்னு. இன்னும் கோந்து சொன்ன உடனே அவ்வளவு அர்ஜுனன் சொல்ல, இல்ல நான் உங்களை பார்க்க வந்தேன் இன்னும் கர்ணனை முடிக்கல அப்படின்ன உடனே கோபத்துல காண்டி உத்தத்துக்கு தூர போடு வச்சிருந்த என்ன பிரயோஜனம்னு திட்டிடுறாரு. அந்த இது எழுதினோம்ல நம்ம கிருஷ்ணமத்தில் எழுதினமா என்னன்னு தெரியல. திட்டவுனே இவர் கோவாகி இந்த மாதிரி என் காண்டிவத்தை யாரா தூக்கி போடுன்னு சொன்னா நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் உடனே வெட்டணும்னு. உடனே அண்ணனை கொல்ல போற போர் நடந்துகிட்டு இருக்கு, யுதிஷ்டருக்கும் அர்ஜுனனுக்கும் அவரை கொல்ல போறாரு. உடனே கிருஷ்ணர் எழுதுனா வம்பா போச்சு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ அதை செய்யக்கூடாது. நானும் நான் சத்தியம் பண்ணிட்டேனே, காண்டிவத்தை தூக்கி வையு, என்கிட்ட இந்த காண்டியத்தை பிரிச்சா நான் அவங்களை கொல்லணும்னு சொன்னாலே கொல்லணும்னு. சரி அவர் அண்ணன் நீ கொல்ல வேண்டாம், வார்த்தை நாடி கண்ணாமனான்னு பேசுருவாரு, அது கொல்றதுக்கு சமானம்னு. சரினு கண்ணாமனான்னு பேசிடுவாரு. பேசிட்டு அவர் வந்து கொன்னு சமானம் அதோட முடியல. உடனே அவர் வந்து இவ்வளவு கேவலமா பேசிட்டேன்னா அர்ஜுனே நான் சாக போறேன்னு அண்ணன் இவ்வளவு மரியாதைக்குற திட்டேன். எதுக்காக சொல்ல வரேனா, எதுக்காக சொல்ல வந்த போர்ல புண்ணானா எந்த அளவுக்கு வேதனைனா. அதே மாதிரி நம்மளும் நிறைய மாயானா உலக அட்ராக்ஷன் டிவி பாக்குறோம். ஸ்கூல் பிள்ளைங்க நம்ம ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களை பார்த்தா போதும் அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு. அத்தனை கஷ்டம் ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் வந்து அப்படி முந்திலாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கொஞ்சம் மாயை கம்மியா இருக்கணும், அங்கதான் மாயை அதிகம் இருக்கும் போல இருக்கு. அது கட்டுப்பாடான ஸ்கூல்னு சொல்ற இடங்கள்லயே அப்படி பிரச்சனையா இருக்கு. எல்லா விஷயமும் தெரியுது பிள்ளைகளுக்கு, தெரியாத விஷயமே இல்லை. அவ்வளவு விஷயமும் தெரியுது நமக்கு கூட, நான் அவங்க கிட்ட கத்துக்கணும் போல இருக்கு. அவ்வளவு விஷயம் ஏட்டு இசட்டுன்னு சொல்றாங்களே அவ்வளவும் தெரியுது. அந்த மாதிரி மாயா வந்து எல்லா பக்கமும் அட்டாக் ஆகுது. அது நாடிதான் நம்ம அதிகம் ஷெல்டர் எடுத்துக்கணும். பல காயம்படும் சமயத்துல, அம்பு படும், இது படும், வேதனை படும். ஆனாடி அந்த அம்பு வந்து படுற மாதிரி நம்மளும் தடுமாறிடுவோம். எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு சின்ன போஸ்டை பார்ப்போம், அந்த போஸ்ட்ல இதாகிடும். நம்ம இமெயில் பாக்கறதுக்காக நெட்டை திறந்தோம்னா இன்னொரு படம் சைல வந்து வரும். அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அந்த படம் எங்க இருந்து அந்த படம் சைல வந்து வந்துச்சுன்னு தெரியும். நான் சமயத்துல பார்த்துட்டே இருக்கல, நான் மெயில பார்த்துட்டே இருப்பேன். பக்கத்துல என்ன பிரபு இந்த படம் சைட்ல வந்திருக்குன்னு சொன்னா எனக்கே தெரியல எப்படி வந்துச்சு இந்த படம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மெயினா எங்க இருந்து எது வரும்னு சொல்ல முடியாது. மாயெல்லாம் இல்ல, ஏதாவது ஒரு கணத்துல ஸ்லிப் ஆகலாம், தடுமாறலாம். ஆனா தடுமாறினாலும் விடக்கூடாது, தொடரணும். சாண்டிங்க தொடரும். பிரபுபாதர் சொல்றாரு, நீ வந்து இந்த மாயில விடுபடணும்னா சாண்டிங் எந்த காலமும் விடக்கூடாதுன்றாரு. சாண்டிங் வந்து 16 ரவுண்டு, 10 லைனா 32 ரவுண்டு பண்ணுங்க. சாண்டிங் தான் ஒரே வழின்னு சொல்றாரு. மற்றபடி அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன், சாண்டிங் விடாதீங்க, சாண்டிங் விடாதீங்க. பிரபுபாதா அந்த நேத்து சொன்னால கடைசியில் சொன்ன, நீங்க யாபம் இருக்கலாம், யூத் ப்ரோக்ராம் வந்தாங்க, சாண்டிங் வந்து கண்டிப்பா பண்ணும் போதுதான் இது ஒண்ணுதான் அந்த பவரை குறைக்கணும். அதனாடி கண்டிப்பா இந்த தடுமாற்றம் எல்லாருக்கும் இருக்கும். போர்க்களத்தில் காயம் படுற மாதிரி நம்மளும் மாய்க்கு எதிராக சண்டை போற நாடி நமக்கும் இந்த அடிக்கடி இந்த மாதிரி ஸ்லிப்பிங் ஆகும். ஆனா நம்ம ஸ்டடியா இருக்கணும்னா ஸ்டாண்டிங் பண்ணும், சேவையில் இருக்கணும், பக்தர் அசோசியேஷன். வேற வழியில ஏன்னா நம்ம வெளி தாக்கம் வந்து நம்மளை குறைக்கணும்னா நம்ம பக்தியில அதிகம் ஈடுபட்டாதான். இது வந்து வேற எந்த சொல்யூஷனும் கிடையாது. பக்தியில ஈடுபடாம வெளி தாக்கம் குறையாது. வெளியே வந்து ஒவ்வொரு கணமும் மாயா பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா நம்ம பக்தியில ஸ்ட்ராங்கா 16 ரவுண்டு கேடைய மாதிரி பண்ணிட்டு போனா கேடையம்னா அல்லது உங்களுக்கு ஆயுதம் எதுவும் தாக்காது. அது கவசம் போட்டவங்களுக்கு அதே மாதிரி நம்மளும் 16 ரவுண்டு கவசம் பண்ணிட்டு போனா நம்ம வெளியே மாயா அட்டாக் ஆகாது, இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும். முக்கியமா சுருக்கமா இதுக்கு அவாய்ட் பண்ணா சாண்டிங் ரெகுலரா இருக்கணும், சேவை அதிகமா இருக்கணும், அதே மாதிரி பக்தர்களோட அசோசியேஷனும் வேணும், அதுபோக உங்களுக்கு வீக்கா இருக்கீங்கன்னா இன்னும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், சேவை அதிகம் பண்ணணும். அதே மாதிரி நீங்களாம் அவுட் பேஷண்டா இருக்கீங்க, இன்பேஷண்ட்டுக்கே சமயத்தில் தகராறாரு. ஆஸ்பத்திரியில வந்து ரொம்ப சீரியஸான பேஷண்ட்னா அங்கேயே அட்மிட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் இன்னும் நான் சீரியஸா நல்ல குணமாயி போனேன் அந்த மாதிரி இன்பேஷண்ட்டுக்கே சமயத்தில் குணமாகாம இருக்கு. நீங்க அவுட் பேஷண்டா இருக்கீங்க, வந்து வந்து போறீங்க, அதனாடி உங்களுக்கு அட்டாக் ஈஸி ஆகும், அதனாடி நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாடி முக்கியமா வந்து மூணு சேனிங் பர்ஃபெக்டா இருக்கணும், சேவை இருக்கணும், பக்தர்களோட அசோசியேஷன் இருக்கணும். இந்த இது பூரா இந்த மூணையும் இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு வீக்கா இருக்கோம்னா இந்த மூணையும் இன்க்ரீஸ் பண்ணணும். இது ஒண்ணுதான் வழி. அதனாடிதான் சில பக்தர்கள் வந்து தடுமாறும்போது நான் திருப்பி திருப்பி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ற, கோயில உட்காருங்க, பகவான் முன்னாடி உட்கார்ந்து ஒரு எக்ரவுண்ட் ஜெபம் பண்ணிட்டு போங்க. திருப்பி திருப்பி நான் ரெக்வஸ்ட் பண்றதோட ரீசன் அதான். ஏன்னா எனக்கு கோயில வந்து நீங்க ஜெபம் பண்ண, வீட்டில் பண்ண, பண்ணாம போனா என்னன்னு நான் இருக்க முடியாது. நீங்க வந்து இங்க உட்காரும் போது ஏதோ ஒரு அசோசியேஷன், ஏதோ ஒரு வைப்ரேஷன், பகவான் கருணை, பக்தி, சேவை, உங்களுக்கே தெரியும். ஒரு டாய் டல் மூட்ல வந்துருக்கலாம், அங்க வந்து ஒரு சேவை பண்ணி இது ஒண்ணு மனசு அவாடுக்கு கிளியர் ஆகிடும், நம்ம வாட்டுக்கு போகலாம். இல்ல சம் மனசு வந்து நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி சஞ்சலமா இருக்கிறப்ப ஒரு ரெண்டு நாள் அங்க வந்து உட்கார்ந்து அவங்க படுக்கு சர்வீஸ் பண்ண இது விட்டு போயினாங்கன்னா அவங்க மைண்ட் வந்து நார்மல் ஆகும். இது வந்து பெரிய பாக்கியம் பிரபுபாதா உருவாக்கி வச்சது இந்த மாதிரி ஒரு அமைப்பு. நம்ம வந்து அசோசியேஷன் சர்வீஸ் இதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு. ஆனால் இதை மேக்சிமம் பயன்படுத்திக்கிட்டாதான் முடியும். இல்லைன்னா எதுக்காக வேண்டி நம்ம எல்லாரும் உள்ள சிரமப்படுறோம். நம்ம பக்தியில ஒழுங்கா இருக்கணும், நம்ம மாய அட்டாக் ஆக்கணும்னா இதுதான் வழி. இதுதான் கரெக்ட். ஹரே கிருஷ்ணா.